إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد தஜ்ஜாலும் அவனுடைய வறுமையும் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை கேட்பதற்கு நாங்கள் இந்த இடத்தில் கூறியிருக்கின்றோம். தஜ்ஜால் என்ற இந்த சொல் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒரு படைப்பை குறிக்கிறது. மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது. அது ஏற்படுவதற்கு முன்னால் அதற்குரிய ஒரு அடையாளமாக இந்த தஜ்ஜால் தோன்றுவார். இந்த தஜ்ஜால் என்ற சொல் ஒருமை என்னுடைய பன்மை தஜ்ஜாலா. தஜ்ஜால் என்ற சொல்லுக்குரிய சரியான மொழிபெயர் கஜ்ஜா பொய்யன் என்பது கருத்தாகும். இதே போன்று சத்தா என்றும் சொல்லப்படும் மோசடிக்காரன். தந்த தண்ணீருக்கும் தஜ்ஜால் என்று சொல்லப்படும். இந்த தஜ்ஜாலுக்கு அது மசீஹு தஜ்ஜால் என்று ஒரு பெயர் இருக்கிறது. தஜ்ஜால் என்று சொன்னால் கஜ்ஜா பொய்யன். இந்த பெயரு ஏன் அவனுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது என்றால் அவன் தோன்றும் போது ஒரு பொய்யை சொல்லுவான், நான் உங்களுடைய ரப்பு என்று. இதனால் இவனுக்கு கஜ்ஜா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. தஜ்ஜால் பொய்யன். இதே போன்ற கஜ்ஜா மோசடிக்காரன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் அவன் நரகத்தையும் சொர்க்கத்தையும் இழுத்துக் கொண்டு வருவான். அவனை நம்பியவர்களை தூக்கி சொர்க்கத்தில் போடுவதாக போடுவான், அது நரகமாக மாறிவிடும். எனவே இவன் ஒரு மோசடிக்காரன் என்றும் அவனுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அல் மசீஹ் தஜ்ஜால் என்றும் அவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. மசீஹ் என்றால் துடைக்கப்பட்டவன் என்பது கருத்து. அவனுடைய ஒரு கண் துடைக்கப்பட்டிருக்கும். எனவே அவனுக்கு அது மசீஹு தஜ்ஜால். ஒரு கண் துடைக்கப்பட்ட தெரியாத பொய்யன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. தங்க தண்ணீருக்கும் தஜ்ஜால் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த தங்க தண்ணீரை ஒரு ஏதாவது ஒரு பொருளுக்கு மேல் பூசினால் வெளிப்படையில் பார்க்கும் போது அது தங்கம் போல் தெரியும், ஆனால் உள்ளே பார்த்தால் அது தங்கம் அல்ல. அதே போல்தான் இந்த தஜ்ஜால் வந்து, நான் அல்லாஹ், நான் சொல்வது உண்மை, என்னிடத்தில் சுவர்க்கம் இருக்கிறேன் என சொல்லுவான். வெளிப்படையில் பார்த்தால் அவன் உண்மை சொல்வது போல் தெரியும், ஆனால் உள்ளே பார்த்தால் உண்மைக்கு புறம்பாக இருப்பான். இதனால் இந்த சொற்கள் எல்லாம் இந்த கருத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே தஜ்ஜால் என்றால் பொய்யன் என்பது இது சுருக்கமான விளக்கம், நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தஜ்ஜால் என்ற சொல் குர்ஆனில் காணப்படுகிறதா என்று பார்த்தால், குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம் 6666 வசனங்களிலும் இந்த தஜ்ஜால் என்ற ஒரு சொல் குர்ஆனிலே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஹதீஸ்களில் தான் காணப்படுகிறது. இதன் மூலம் ஒரு சில மக்கள் வழிகட்டும் போயிருக்கிறார்கள். இந்த தஜ்ஜாலை நம்புவதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். சமூகத்தில் கூட கரிக்கட்டிலிருந்து ஒருவரை சந்தித்த போது சொன்னால், நான் இந்த தஜ்ஜால் என்ற இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்றார். என்ன காரணம் என்று கேட்கும் போது, இது குர்ஆனிலே இல்லை என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. குர்ஆனில் உள்ளதை மட்டும்தான் நம்புவார்கள், ஹதீஸில் உள்ளதை நம்ப மாட்டார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் 73 பிரிந்து ஒரு கூட்டம் சுவர்க்கம், 72 நரகம் என்று சொன்னார்களே, அந்த கூட்டங்களில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் குர்ஆனில் உள்ளதை மட்டுமே நம்புவார்கள். அதனால் நீங்கள் அவர்களை பார்த்தால் கழுவி எடுத்து சாப்பிடலாம் என்பார்கள். குர்ஆனில் தரவில்லை, 3 சொல்வார்கள். கேட்டால் 5 குர்ஆனிலே இல்லை என்று சொல்வார்கள். இதே போன்று நிறைய பாவமான காரியங்கள், கரண்டை சுற்றி 6 அணிவார்கள், கேட்டால் குர்ஆனிலே இல்லை என்று சொல்வார்கள். இப்படி பல விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு பிரிவு இந்த உலகத்தில் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், குர்ஆனில் இல்லாததை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த பிரிவுடைய அடிப்படை ஹதீஸின் மீது தான் இருக்கிறது. உதாரணத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தவிர உள்ள எல்லா அமைப்புகளிலும் ஒரு நம்பிக்கை என்னவென்றால், ஒரு முஸ்லீமுக்கு குறிப்பாக 2 அடையாளங்கள் இருந்தால் போதும், ஒன்று கலிமா, 2 ஹத்தனா. இந்த 2 இருந்தால் அவர் முஸ்லீம், சுவர்க்கம் செல்வார் என்று சொல்லுகிறார்கள். அது சரியா பிழையா என்றால் அது வேறு ஒரு தலைப்பில் பேசுகிறது. இவர்கள் குர்ஆனில் வந்தால்தான் நாங்கள் எதையும் நம்புவோம் என்று சொல்லுபவர்கள் இந்த அடிப்படையை சொல்லுகின்றார்கள். இவரிடத்தில் சென்று குர்ஆனில் இருக்கிறதா ஹத்தனா செய்ய வேண்டும் என்று, கலிமா சொன்னால் சுவர்க்கம் என்று குர்ஆனில் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இது முழுக்க முழுக்க ஹதீஸில் தான் வந்திருக்கிறது, அதை நம்புகிறார்கள். இன்னும் அதிகமான விடயங்களே குர்ஆனில் இல்லை என்று சீர்கிறார்கள். இந்த தஜ்ஜாலை பற்றி இந்த பிரிவுகளில் பல கருத்துகள் காணப்படுகின்றன. இந்த பிரிவுகளில் ஒரு பிரிவு இருக்கிறது ஜமாஅத்தே இஸ்லாமியன் என்ற இஸ்தாபர் அபுல் ஆலம் மௌதூரி, பாகிஸ்தானை சேர்ந்தவர். அவர் இந்த தஜ்ஜாலுடைய ஹதீஸ்களை எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பகிரங்கமாக மறுத்துவிட்டார். காரணம் அவர் சொல்லியிருக்கிறார் எப்படி என்றால், தஜ்ஜால் என்பவன் உலகத்தில் இருந்தால் அவன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். பூமியில் எல்லா இடங்களிலும் மக்கள் இன்று நடமாட ஆரம்பித்து விட்டார்கள். மனிதனுடைய காலப்படாத இடமே இல்லை. தஜ்ஜால் இருக்கிறான் என்று ஒன்று இருந்தால் அவன் எங்கு? எனவே தஜ்ஜால் என்ற ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகிரங்கமாக அவர் சொல்லியிருக்கிறார். இதேபோல் இந்த 72 பிரிவுகளில் காதியானிகள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இவர்கள் ஹதீஸை மறுப்பதில்லை, ஆனால் அந்த ஹதீஸுக்கு விளக்கம், மாற்று விளக்கம் கொடுப்பார்கள். தஜ்ஜால் ஒரு காலத்தில் காதியானிகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், தஜ்ஜால் என்பது அது இந்த கோச்சி ரயிலுக்கு சொல்லப்படும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இந்த கோச்சி ரயிலுக்கு ஒரு பல்பு தான் ஆரம்பத்தில் இருந்தது, தஜ்ஜாலுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கிறது என்று வந்திருக்கிறது. இந்த கோச்சி கஜ்ஜாலி உலகமெல்லாம் சுற்றி தெரிகிறது, கஜ்ஜாலும் சுற்றி தெரிவான் என்று வருகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால் என்று சொன்னது இந்த கோட்சியை தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது காலம் மாறி இந்த ரயிலுக்கு இரண்டு பல்புகள் கூட்டப்பட்டிருக்கின்றன. தேர்ந்த வாகனங்களுக்கு போன உடனே இந்த கருத்தை மாற்றிவிட்டார்கள். இப்போது காலியாளர்கள் சொல்லியிருந்தார்கள், தஜ்ஜால் என்று சொன்னால் ஐரோப்பா நாடு அமெரிக்கா நாட்டை குறிக்கும், அங்குள்ள வளர்ச்சி அங்குள்ள எழுச்சியை தான் இந்த தஜ்ஜால் என்ற சொல் காட்டுகிறது. ஏனென்றால் அவள் சொர்க்கத்தையும் கொண்டு வருவான் என்று வருகிறது. ஐரோப்பாவுக்கு போனால் உண்மையிலே சொர்க்கம், ஆனால் அவர்களை நம்பி அதுக்குள் புகுந்தால் அவள் அரங்கத்துக்கு போய்விடுவான். அந்த ஐரோப்பிய நாடு அமெரிக்கா நாடு கால் வைத்தால் இடம் தெரியாது, தஜ்ஜாலை போன்று முழு இடங்களிலும் சுற்றி தெரிகிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்த தஜ்ஜால் ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்க நாட்டையும் குறிக்கிறது என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இரண்டில் இருக்கக்கூடிய சாதி மதத்தில் அதிகமானவருடைய கருத்து இப்படி இருக்கிறது. தஜ்ஜால் என்றால் என்ன? அவன் ஒரு மலைக்குள் அடைக்கப்பட்டு இருக்கிறான். அவன் தன்னுடைய நாக்கினால் அந்த மலையை நக்கிக்கொண்டே இருக்கிறான். சுபத்துடைய நேரம் வரும்போது அந்த மலை தேய்ந்து வெளியில் வருவதற்கு கொஞ்சம் இருக்கும்போது சாமியில் குணுவத்து ஓடிவிடுவார்கள். குணுவத்து ஓடிவுடனே அந்த மலை மீண்டும் மழை நிலைக்கு ஆகிவிடும், பிறகு மீண்டும் ஆரம்பிக்கிறான் என்று சொல்வார்கள். இது அவர்களுடைய நம்பிக்கை. இதெல்லாம் பிழையான நம்பிக்கைகள். தஜ்ஜால் இந்த பூமியில் இல்லை, அதனால் தஜ்ஜால் இல்லை என்று சொல்வதும், ஐரோப்பாவில் வளர்ச்சி எழுச்சியை காட்டுகிறது இதுதான் தஜ்ஜால் என்று சொல்வதும், மலைக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்வதும் பிழையான கருத்துகள். இதற்கு குர்ஆன் ஹதீஸில் எந்த ஆதாரமும் கிடையாது. இது உண்மையாக இருந்தால் சுபகத்தொழுமையில குணுவத்து ஆரம்பிக்கப்பட்டது சுமார் 1200 வருடங்கள் தான். அதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பதிவு சுபத்தொழுமையில குணுவத்து கிடையாது. ஆனால் 5 தினம் குணுவத்து ஓடினார்கள் 1 மாத காலம், பிறகு விட்டுவிட்டார்கள். அப்ப சுமார் 150 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த குணுவத்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்படின்னா தஜ்ஜால் இந்த காலத்தில் வெளியாக வந்திருக்க வேண்டும், ஆனால் வரவில்லை. சரி, நபியுடைய காலத்துக்கு முன்னால் எந்த ஒரு நபியுடைய காலத்திலும் குணுவத்து ஓடியதாக இல்லை, அப்ப தஜ்ஜால் வந்திருக்க வேண்டும், ஆனால் வரவில்லை. எனவே இந்த கருத்துகள் எல்லாம் பிழையான கருத்துகள். எங்கள் ஒரு முஸ்லீமுடைய கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், குர்ஆனில் வந்தாலும் சரி ஹதீஸில் வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில விடயங்கள் குர்ஆன் ஹதீஸ் இரண்டிலும் இருக்கும், சில விடயங்கள் குர்ஆன் மட்டும் இருக்கும், இன்னும் சில விடயங்கள் ஹதீஸிலே மட்டும் இருக்கும். ஒரு முஸ்லீம் இது முழுமையாக நம்ப வேண்டும், விசுவாசம் கொள்ள வேண்டும். இந்த தஜ்ஜால் 2 வகைப்படுவர். இப்போது நாம் பேச போகின்ற தஜ்ஜால் அது குறிப்பிட்ட ஒரு வகை காட்டக்கூடியது. இன்னொரு வகை தஜ்ஜால்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முசாரத்து ஹத்தா யுஃத தஜ்ஜாலும் கஜ்ஜாபும் கரீபும் மின் சலாத்தின் குல்லும் யஸ்அம் அன்னஹு நபிய்யு. 30 பொய்யர்கள் தஜ்ஜால்கள் தோன்றும் வரை மறுமை நாள் ஏற்படாது. அந்த 30 பேர்களை ஒவ்வொருவரும் நான் நபி என்று வாழ்வார்கள். வான காத்தமும் நபி, நான் இருந்து நபி, நான் நபிய பாதி, எனக்கு பிறகு நபி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அகமது அபூ தாவூத் இப்னு மாஜா திருமதி போன்ற கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட சரியான ஹதீஸ். 30 தஜ்ஜால்கள் பொய்யர்கள் தோன்றுவார்கள், ஒவ்வொருவரும் நான் நபி என்று சொல்லுவார்கள், எனக்கு பிறகு நபி கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் விளங்குகிறது 30 பொய்யர்கள் உலகத்தில் தோன்றுவார்கள். அதில் ஒருவர் தான் சமீபத்தில் இந்தியாவில் மிர்சா குலாம் அகமது என்று ஒருவர் தோன்றி நான் நபி என்று வாதிட்டுக் கொண்டிருந்தார். இப்படி 30 பேர்கள் வருவார்கள். இப்போது நாம் சொல்லப்படக்கூடிய பேசப்போகின்ற இந்த தஜ்ஜால் இருக்கின்ற இது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை காட்டக்கூடியது. இந்த தஜ்ஜால் மனிதனா அல்லது ஒரு மிருகமா அல்லது ஐரோப்பாவின் வளர்ச்சி எழுச்சியா என்று பார்த்தால் நாம் ஹதீஸில் தான் பார்க்க வேண்டும். ஹதீஸில் இந்த தஜ்ஜாலை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தஜ்ஜால் அஹ்யா ஹிஜானும் அஜ்ஹர். தஜ்ஜால் இருக்கின்றானே அவனுக்கு ஒரு கண் தெரியாது, வெள்ளை நிறம் உடையவன், கண்ண ரசோ அஸ்லா, அவனுடைய தலை பாம்பு தலையை போன்று பெருசாக இருக்கும், உடம்பு பெருசாக இருக்கும். அஸ்லம் நாட்டு அப்துல் உஸ்ஸபனு ஒத்தன் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது மக்கா ஒருவர் இருந்தார், உஸ்ஸபனு ஒத்தன் என்று ஒருவர் இருந்தார். சொன்னார்கள், இந்த தஜ்ஜால் இவரை போன்று இருப்பான் என்று சொன்னார்கள். இவன் மூலம் அதிகமான மக்கள் அலாத்தாகிவிடுவார்கள். எனவே உங்களுடைய ரப்பு இருக்கின்றானே அவனுடைய கண் ஒன்று தெரியாமல் இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இப்னு ஹிப்பானில் வந்திருக்கின்றது. இது சரியான ஹதீஸ். எனவே தஜ்ஜால் வெள்ளை கலருடையவர் என்று நபி ஸல்லல்லாஹு கூறுகின்றார். இது ஒரு மனிதனை குறிக்கிறது. அவருடைய தலை பாம்பின் தலையை போன்று பெருசாக இருக்கும். இந்த அப்துல் பத்தனுக்கு ஒப்பாக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவனின் மூலம் அதிகமான மக்கள் அழிந்து விடுவார்கள். அவனை நம்பி அவனை விசுவாசம் கொண்டு நரகவாசிகளாக மாறிவிடுவார்கள். எனவே முஸ்லீம்களே, நீங்கள் கவனமாக இருங்கள். அவருக்கு ஒரு கண் தெரியாது, அல்லாஹ்வுக்கு இப்படி இருக்காது என்று சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸ் மிக தெளிவாக காட்டுகின்றது, இந்த தஜ்ஜால் என்பது ஒரு படை. இவர்கள் சொல்வது போன்று இது இந்த ஐரோப்பா நாட்டை குறிக்கக்கூடிய ஒன்று அல்ல. இன்னொரு இடத்தில் வருகின்றது, இந்த தஜ்ஜால் ஒரு இடத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். அது எங்களுடைய இரண்டாவது தலைப்பில் வருகின்றார்கள். இப்ப இந்த தஜ்ஜால் எப்போது அனுப்பப்படுவான், எப்போது இந்த பூமியில கிளம்புவான், வருவான் என்று ஒரு கேள்வி வருகின்றது. இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் இருக்கின்றது, இதற்கு பல அடையாளங்கள் காணப்படுகின்றன. எப்போது வியாபாரமான கடிகத்தும் யுக்தி முதல் வலா யாருக்கும் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று ஒரு கடிகா தோன்றுவார். தோன்றி இந்த பணத்தை செல்வத்தை மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். எண்ணி பார்க்க மாட்டார். ஒருவருக்கு 5 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம் இப்படி பணத்தை வாரி வாரி வழங்குவார். ஒரு காலம் வரும், இந்த காலம் தோன்றாமல் வராமல் மறுமை நாள் வராது என்று சொன்னார்கள். இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூசிபு அல் குரா அன் யக்திபு அன் கன்ஜின் மின் தஹப். ஈராக் நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஆறு இருக்கின்றது, பெரும் ஆறு ஃபுராத் என்று சொல்லப்படும். அது தங்க பாலங்களை கற்கும் ஒரு காலத்தில். இப்படி ஒரு காலம் வராமல் மறுமை நாள் வராது என்றார்கள். அதுவே ஒரு அடையாளமாகும். சொன்னார்கள், இப்படி அந்த காலத்தில் நீங்கள் உயிரோடு இருந்து அந்த தங்க பாலங்களை கண்டால் உங்களில் யாரும் போய் அந்த தங்கத்தை தொட வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அது மறுமையின் அடையாளங்களில் ஒன்று. புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். இதே போல புகாரி முஸ்லிம் வருகின்றது, யூரோப்பா அவர்களின் அறிவு உயர்த்தப்பட்டுவிடும், மதமே அதிகரித்துவிடும், விபச்சாரம் மறுமானம் குறித்தல் பரவலாக காணப்படும், ஆண்கள் குறைந்து விடுவார்கள், பெண்கள் கூடி விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவும் மறுமை நாள் வரக்கூடிய அந்த அடையாளங்களில் ஒன்று. இந்த இது போன்ற அடையாளங்களில் ஒன்றுதான் இந்த தஜ்ஜால் என்பது. இந்த தஜ்ஜாலும் மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும். என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். மறுமை நாளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்ணால் காணுங்கள், மறுமை நாள் ஏற்படாது என்று கூறிவிட்டு சொன்னார்கள். துகான், ஒன்று புகை மண்டலம், ஒன்று கிடமும். இரண்டாவது ஒரு தஜ்ஜால், தஜ்ஜால் என்பவன் தோன்றுவான். மூன்றாவது ஒரு மிருகம், பூமியில் இருந்து ஒரு மிருகம் தோன்றி அது மக்களோடு கதைக்கும். மேற்கிலே சூரியன் உதிக்கும். ஈசா பெரு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அருகில் சிலாட்டு வைக்கலாம், அவர்கள் இறங்குவார்கள். கூட்டம் தோன்றும். இதே போன்று மூன்று பூமி வெடிப்பு நடக்கும். ஒன்று கிழக்கிலே நடக்கும், ஒன்று மேற்கில், ஜீரத்தில் அரபு, இன்னொன்று அரபு தீவிரத்தில். அதாவது பூமி திடீரென பிளந்து மக்களை எல்லாம் அப்படியே பூமி விழுந்துவிடும். இதற்கு ஹத் என்று சொல்லப்படும். இப்படி மூன்று இடத்தில் இது நடக்கும். கடைசியாக சொன்னார்கள், யமன், யமன் நாட்டில் இருந்து நெருப்பு குண்டம் அப்படியே தோன்றி தட்டுவதில் நாட்டா மக்கள், மக்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்தில் திரட்டிவிடும். எல்லா மக்களையும் விரட்டி கொண்டு போய் ஒரு இடத்தில் கூட்டிவிடும் என்று சொன்னார்கள். இப்படி பத்து அடையாளங்கள் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. அதிலே ஒன்று ஜனிதா. இன்னொரு அறிவிப்பில் ஒன்று கூடுதலாக வருகின்றது. ஒரு சூறாவளி ஏற்பட்டு மக்களையெல்லாம் தூக்கி கொண்டு போய் கடலிலே எழுந்துவிடும் என்று சொன்னார்கள். இது சரி முஸ்லிம் வரக்கூடிய அறிவு. இப்படி பல்வேறு அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே போன்று சரியில் முஸ்லிம் அறிவிப்படுகின்றது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிரு பில் அமாலி சித்தன், ஆறு அடையாளங்கள் தோன்றுவதற்கு முன்னால் அமல்கள் விஷயத்தில் வேகமாக விடுபடுங்கள் என்றார்கள். அமல்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். ஆறு அடையாளங்கள் தோன்றுவதற்கு முன்னால், அத்துஹான் புகை மண்டலம், அத்தஜ்ஜால் இரண்டாவது தஜ்ஜால், வதாபத்தில் அவ் மூன்றாவது ஒரு மிருகம், வதுலுஸ்ஸம்சில் மக்ரிபிஹா மேற்கிலே சூரியன் உதிப்பது, மக்கள் பொது நலனை விட்டுவிட்டு தன்னுடைய விஷயத்தை மட்டும் கவனிக்கக்கூடிய ஒரு அடையாளம் வரும். இப்படிப்பட்ட ஆறு அடையாளங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களிலே ஈடுபடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே சொன்னார்கள், அந்த விடயங்கள் வந்ததற்கு பிறகு எந்த ஒரு அமலும் ஈமான் இஸ்லாம் யாருக்கும் பயனளிக்காது. எனவே ஏற்கனவே நாங்கள் செய்து தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, சரியில் முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சலாத்துல் இதா ஃபரஜ்னா, மூன்று விடயங்கள் வெளியாகிவிட்டால், லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கப்ல், இதுவரை ஈமான் கொள்ளாமல் இருந்தவர்கள் வந்து இந்த மூன்று அடையாளங்களை கண்டுபிடித்து ஈமான் கொண்டால் அந்த ஈமான் எந்த பயனும் அவர்களுக்கு அளிக்காது. இதே போன்று ஈமான் ஈமான் கொண்டவர்கள் இதை கண்டதும் விழுந்து விழுந்து அமல்கள் செய்கிறார்கள், அதையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு, தொழுவழித்தம் சூரியன் மேற்கில் குறிப்பதும், தோன்றுவதும், பூமியிலிருந்து ஒரு மிருகம் தோன்றுவதும் என்று சொன்னார்கள். எனவே இந்த அடையாளம் வந்ததற்கு பிறகு முஸ்லீம் அல்லாதவர்கள் ஓடி வந்து நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். இஸ்லாத்தில் இருப்பவர்கள் அமல் செய்கிறார்கள், அந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். எனவேதான் சொன்னார்கள், பாதிரு வேகமாக நீங்கள் ஆறு விடயங்கள் வருவதற்கு முன்னால் அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதேபோல் புகாரி முஸ்லிமில் வருகின்ற ஒரு ஹதீஸ் இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்கள் கூறுகின்றார்கள், சமீபத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மா பைன கல்கி ஆதம் இலா கியாமி ஸாஅ அம்ருன் அக்பர் மின தஜ்ஜால் என்றார்கள். ஆதம் அலைஹி இஸ்லாம் அவர்களை படைத்ததிலிருந்து மறுமை நாள் வரைக்கும் இந்த தஜ்ஜாலை விட மிக பயங்கரமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது என்றார்கள். எத்தனை அடையாளங்கள் இருக்கிறது வரும், ஆனால் இவைகளை அனைத்தையும் விட மிக பயங்கரமான ஒன்றுதான் இந்த தஜ்ஜால். ஏனென்றால் இந்த தஜ்ஜாலுடைய வருகை அதிகமான மக்களை நரகவாசிகளாக ஆக்கிவிடும். ஏனென்றால் மிகவும் பயங்கரமான ஒரு விடயம், மக்கள் நம்பிக்கொண்டிருப்பது போன்று இந்த மலைக்குள் நின்று கொண்டிருக்கிறான் என்பது அல்ல, அவன் வெளியில வருவானே ஆனால் அவன் கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவனை அழித்து விடப்பட்டால் அதிகமான மக்களை இவன் வழிபடுத்தி விடுவான் என்பது இந்த ஹதீஸ் காட்டுகின்றது. இதேபோல் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய இன்னொரு சரியான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா உஹத்திதுக்கும் ஹதீஸன் அன் தஜ்ஜால் மா ஹத்தரதிஹி நபியுல் கௌம், நான் உங்களுக்கு ஒரு தகவல் ஒன்றை தரட்டுமா, எனக்கு முன்னால் தோன்றிய எந்த ஒரு நபியும் அவருடைய சமூகத்துக்கு இந்த தகவலை கொடுக்கவில்லை, அது என்ன என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னஹு அஃபர், இந்த தஜ்ஜால் என்பவன் ஒரு கண் தெரியாதவன், ஜன்னத்து வந்தான் அவனோடு துவக்கம் நரகம் இரண்டும் வந்து கொண்டிருக்கும், இரண்டும் அவனோடு இருக்கும். பள்ளத்தில் எப்போது இன்னஹா ஜன்னா, எதை பார்த்து அவன் இது சுவர்க்கம் என்று கூறுகின்றானோ என்ன அது நெருப்பாக இருக்கும், நரகமாக இருக்கும். ஒன்றிருக்கும் நூகுன் கௌமா, நூலடி அடையும் சலாத்து வச்சலாம் அவர்கள் எப்படி தங்களுடைய சமூகத்துக்கு இந்த தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்தார்களோ அதேபோல் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தேன், நீங்கள் மிக கவனமாக இருந்தால் என்று சொன்னார்கள். சுவர்க்கம் நரகம் இரண்டு இருக்கும், அது எப்படி என்று இப்போ எங்களால் வரையறுக்க முடியாது, அது அந்த நேரத்தில் உள்ளவர்கள் தான் காண்பார்கள். அவனை விசுவாசம் கொண்டவர்களை சேர்த்து சுவர்க்கத்திலே போதுவார், அது நரகமாக மாறிவிடும். அவனை எதிர்த்தவர்களை சேர்த்து நெருப்பிலே போடுவான், அது சுவர்க்கமாக மாறிவிடும். குறைவர் என்ற அந்த சமாதி நேரம் கூறுகின்றார்கள், எதை அவன் சுவர்க்கம் என்று சொல்வானோ அது நரகமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இந்த சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உம்மு சலீம் என்று ஒரு சஹாபி பெண்மணி இருந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற பின்வரும் அறிக்கிறேன், தஜ்ஜால் வந்ததும் மக்கள் எல்லாம் அவரை கண்டு விரண்டு ஓடுவார்கள், போய் மலைகளிலே ஏறிக்கொள்வார்கள் என்று சொன்னார்கள். இவர் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், மக்கள் இவரை கண்டதும் பயந்து ஓடுவார்கள், ஆனால் அதிகமானவர்கள் இவரிடத்தில் வந்து இவரை விசுவாசம் கொண்டு இவருடைய சில கராமத்துகளை பார்த்து நம்பி அவருடைய வலையிலே சிக்கி விடுவார்கள். உண்மையான முஸ்லீம்கள் எல்லாம் ஓடி மலைகளில் ஏறிக்கொள்வார்கள். அனைத்துகள் மாணிக்கவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரி வருகின்றது,
يتبع الدجال من يهود أصبح 70,000. தஜ்ஜால் வந்ததும் அவனுக்கு பின்னால் 70,000 பேர்கள் படையெடுத்து பின்னால் செல்வார்கள். அவனுக்கு உதவியா இவர்கள் அஸ்பஹான் என்ற நாட்டில் ஊரில் இருந்து புறப்படுவார்கள். இது ஈரான் நாட்டில் அஸ்பஹான் என்று ஒரு ஊர் இருக்கின்றது, நகரம். அதிகமாக யூதர்கள் வாழக்கூடிய பகுதி. அங்கிருந்து 70,000 யகூதிகள் கிழக்கு தஜ்ஜாலுக்கு பின்னால் படையெடுத்து வருவார்கள். அதை நீ தயாரித்தார் அந்த 70,000 பேர்களும் தலைப்பாக கட்டியிருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ பக்ரா என்ற ஒரு சஹாபி கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்குலுல் மதீனத அல் மஸீஹுத் தஜ்ஜால், இந்த மத்தியூர் தஜ்ஜால் மதீனாவுக்கு நுழைய மாட்டான். முழு உலகத்திலும் காலடி வைத்து சுற்றி செல்வான், ஆனால் மதீனத்தில் முனவ்வராவுக்கு நுழைய முடியாது. அந்த நேரத்தில் அந்த மதீனாவுக்கு 7 வாயில்கள் இருக்கும், நுழைவாயில்கள். ஆனால் திருவாதி மடக்கா, ஒவ்வொரு வாயிலும் 2 மடக்குகள் இருந்து கொண்டு அந்த தஜ்ஜாலுடைய வரும்போது அவனை அடித்து விரட்டுவார்கள். எப்படியாவது உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்வான், ஆனால் நுழைய முடியாது. மலக்குகள் அந்த தஜ்ஜாலை அடித்து விரட்டுவார்கள். மதீனாவுக்குள் மட்டும் நுழைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த தஜ்ஜாலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரமாக சொன்ன ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அந்த நவாசிபின் சுன்ஆன் என்று ஒரு சஹாபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஜஸர சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஜ்ஜால் ஜாத பதாதி, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவனை பற்றி உயர்த்தியும் தாழ்த்தியும் உரையாற்றிக் கொண்டிருந்தார்கள். நபியுடைய அந்த உணவை கேட்டதும் அவர் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈட்டன் தோட்டத்துக்குள் வந்து நிற்பது போன்று நாங்கள் உணர்ந்தோம். பலம்மா அவனா இடையே அழகதாரி கட்டினா இதை கண்டு நாங்கள் என்ன செய்யறோம், அந்த ஈட்டமர தோட்டத்துக்குள்ள போய் தஜ்ஜால் வந்திருக்கிறானா என்று கேள்வி பார்த்தோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுவிட்டார்கள். சகாதமாக அனுப்பும், என்ன ஈட்டன் தோட்டத்துக்குள் போய் பார்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உங்களுக்கு உரையை கேட்கும் போது அவர் வந்துவிட்டது போன்று எங்களுக்கு தோன்றியது, அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தோம் என்று சொன்னோம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் இப்போது வரமாட்டான், ஆனால் இப்போது நான் தஜ்ஜாலை விட வேறொன்றை பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அது என்ன வேத அறிவித்து வருகின்றது, மக்களை வழிபடுக்கும் தலைவர்கள் சொன்னார்கள். மக்களை வழிபடுக்கும் தலைவர்களை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இப்போ எனக்கு இந்த பணி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இது தோன்றவில்லை, ஆனால் அவர் தோன்றும் போது வாழ சீக்கும். நான் உங்களுக்கு மத்தியில் உயிரோடு இருந்தால் நான் அவனை தோற்கடித்து விடுவேன், அவரோடு விவாதித்து அவரை தோற்கடித்து நான் வென்று விடுவேன். வடக்கு சீக்கும், நான் உங்களுக்கு மத்தியில் இல்லாத காலத்தில் மறைந்ததற்கு பிறகு அவன் தோன்றினான். உங்கள் ஒவ்வொருவரும் அவனை வெல்ல வேண்டும், அவனோடு தர்க்கம் செய்து அவனை தோற்கடிப்பது உங்களுடைய கடமை. இருந்தாலும் ஒவ்வொரு சரீபத்தி அதா புள்ளி முஸ்லீம், ஒவ்வொரு முஸ்லீமையும் அல்லாதான் அவர்களை கெடுவில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னஹு ஷாபும் அதர், அவன் ஒரு பாதிகன், அடர்ந்த முடி உடையவன். அன்னும் அவனுடைய கண் வெளியிலே தள்ளி கொண்டிருக்கும். அப்துல் உஜ்ஜா இவன் பட்டன் நான் உருவாக்குகின்றேன், மத்தாவில் ஒருவர் இருக்கிறார், இவரை போன்றுதான் அவர் இருப்பான் தோட்டத்தில். இவர் மனிதர், அவருடைய பெயர் அப்துல் உஜ்ஜா இபுன் ஹசன். ஃபமன் அஜரக்கஹு மின்கும் ஃபல்யக்ரஅலைஹி மவாக்கிய சூரத்துல் கஹஃப். எனவே அவர் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் உயிரோடு இருந்து அவரை கண்டால் அவருக்கு முன்னால் சூரத்துல் கஹஃப் அதனுடைய ஆரம்ப 10 வசனங்களை ஓய்விடுங்கள் என்றார்கள். அது உங்களை பாதுகாக்கும். சூரத்துல் கஹஃப் இருக்கின்ற வெள்ளிக்கிழமையில் நாங்கள் ஓடுகின்றோம். அதில் ஆரம்பத்தில் உள்ள 10 வசனங்களை அவருக்கு முன்னால் ஓய்விடுங்கள். இராக்குக்கும் சிரியாவுக்கும் இடையில் ஒரு பாதை இருக்கின்றது. அந்த பாதையில் தான் அவன் தோன்றுவான். வலதுக்கும் இடதுக்கும் பெரும் குழப்பங்களை செய்து கொண்டு வருவான். அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள். அவனுடைய ஏமாற்றுகளை கண்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். கொள்கையில் உறுதியாக இருங்கள் என்று சொன்னார்கள். உடனே நபித்தோழர்கள் கேட்டார்கள், இந்த பூமியில் எவ்வளவு காலம் தங்கி இருப்பான்? கால் அறுபவுன யோமன், 40 நாட்கள் இந்த பூமியில் தங்கி இருப்பான். யோமன் சத்தனா, அதிலே ஒரு நாள் வரும், அது ஒரு வருடத்தை போன்று இருக்கும், ஒரு வருடத்தின் அளவு நீளமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு மாதத்தின் அளவு இருக்கும். வயோமன் கட்டுமா, ஒரு நாள் ஒரு கிழமை போன்றிருக்கும். ஐயாமிக்கும் ஏழு நாட்கள் ஏழு நாட்களை போன்ற வளமை போன்ற நாட்களை போன்று இருக்கும் என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யாரத்தோரா, ஒரு வருடத்தின் நீள அளவுக்கு ஒரு நாள் இருக்கும் என்று சொன்னீர்களே, அந்த நாளிலே நாங்கள் ஒரு முறை சொல்லால் போதுமா என்று கேட்டார்கள். ஒரு நாள் சொல்லால் போதுமா? சூரியன் உதித்து மறையும் வரைக்கும் அப்படியே இருக்கும், அது நீளமாக இருக்கும், ஒரு வருடத்தின் அளவு இருக்கும், 366 நாள். அப்ப ஒரு முறை சொல்லால் போதுமா என்று கேட்டார்கள். அப்படி இல்லை, கணக்கிட்டு தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள். 366 நாள் என்றால் 366 முறை தொழுகை ஆக வேண்டும் என்றார்கள். இங்கு பாருங்கள், சஹாபாக்களுடைய இந்த தொழுகையை பற்றிய அக்கறை எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த தொழுகையை மட்டும்தான் பேசுகிறார்கள். அந்த அளவு அறிவியல் சோழர்கள் இந்த தொழுகை விஷயத்தில் கவனமாக இருந்திருக்கிறார் என்பது இது எங்களுக்கு காட்டுகிறது. பிறகு கேட்டார்கள், யார சூழலாம், அவன் பூமியில் எப்படி சுற்றி செல்வான், வேகமாவா அமைதியாவா மெதுவாகவா? சொன்னார்கள், எப்படி மழை பெய்யும் போது புயல் காற்று அடித்தா அந்த மழையை அள்ளிக்கொண்டு வீசி இருந்தது சூழத்தில், அதே போன்று இவன் வேகமாக இந்த பூமியை சுற்றி செல்வான் என்றார்கள். ஒரு கூட்டத்திடத்தில் வருவான், வந்து அவனை அழைப்பான், என்னை விசுவாசம் கொள்ளுங்கள், நான் தான் ரப்பு, நான் தான் அல்லாஹ், என்னை நம்புங்கள் என்று சொல்லுவான். உடனே அவனை விசுவாசம் கொண்டு வயசு நலவோ அவனுக்கு கட்டுப்பட்டு விடுவார்கள். ஏன் பார்ப்பார்கள், அவனுக்கு பின்னால 70,000 பேர் தலை கட்டியிருக்கிறான். இதே போல சொர்க்க நரகத்தை காட்டுறான், பல அடையாளங்களை காட்டுவான், உடனே நம்பிடுவாங்க. நம்பி எங்களை ரப்பான் என்று சிறீமான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கராமத்துகளை பார்த்து நம்பக்கூடிய மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர். இந்த கபறுகள் அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அவுளியாக்கள் அங்க போனாங்க, இங்க போனாங்க, பச்சை சிம்பா போட்டு போனாங்க, தலைப்பா கட்டி போனாங்க, என்னென்ன நம்புகின்ற நம்புறாங்க தானே. இப்படிப்பட்டவங்க இந்த டச்சாண்ட கடையில விழுந்துருவாங்க. ஏன்னா அவன் தலைப்பா கட்டி ஆளுகள் தான் கூட்டிட்டு வருவான். அப்போ சொன்னாங்க, முஸ்லீம்களே கவனமாக இருங்கள், உறுதியாக இருங்கள். சூரத்தில் வந்து ஓடணும், அது உண்மையான விசுவாசிகளுக்கு தான் ஓடுறதுக்கு வரும். அவ ஒரு கூட என்ன செய்வார்கள், இப்படி அவர்கள் விசுவாசம் கொள்வார்கள். உடனே பயாவும் விஷமா வானத்துக்கு கட்டளை எழுவான், பற்றும் உடனே மழை பெய்யும். பூமிக்கு கட்டடையிடுவான் பத்துமிது. உடனே அது விவசாயிகளை வெளிப்படுத்தும், கனி வகைகளை வெளிப்படுத்தும். அந்த நேரத்தில் மிருகங்கள் எல்லாம் போய் மேய்ந்து கொழுத்து பால்மணி பெருசாகி நிறைய பால்கள் கூறிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சும்மையா இருக்கவும் பிறகு இன்னொரு கூட்டத்திடத்தில் வருவான் வந்து அழைப்பான். என்னை ஈமான் கொள்ளுங்கள், வந்தவுடன் அவர்கள் இவனை மறுத்து விடுவார்கள், உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வார்கள். அவர்களை விட்டு அவன் போய் விடுவான். அம்பாதி அவன் போனதற்கு பிறகு இவர்களுடைய கையில் இருந்த எல்லா செல்வங்களும் அழிந்து கையிலே ஒன்றும் இல்லாமல் ஏழைகளாக மாறிவிடுவார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு அட்டாட்சி. இப்படி சில விடயங்களை செய்து காட்டுகின்றான் அல்லாஹ். என்னுடைய ஹிக்மத் என்ன என்பதை எங்களால் கண்டுகொள்ள முடியாது. ஒரு பாலைவனத்துக்கு செல்வான், சொல்லுவான் பூமியே நீ உள்ளே வைத்திருக்கக்கூடிய இந்த கருவலங்களை எல்லாம் வெளியாக்கு என்று சொல்லுவான். ஈத்த மரங்களை போன்று பெரும்பெரும் தங்க பாலங்களை அந்த பூமி வெளியாகும், வெளியிலே கட்டிவிடும். சும்மா எதோ ரஜுடன் முன்தன் சாப்பன், பிறகு அங்கீகரிக்கக்கூடிய மக்களில் ஒரு வாலிபரை அழைப்பான். இப்ப எவ்வளவு வாழா வெட்டி இப்ப எப்பட்டா ஒரு சிட்டில செய்ய அவரை இரண்டு குண்டாக ஆக்கிவிடுவான். சும்மா எதோ பிறகு அவரை பார்த்து எழுந்து வா என்று சொல்லுவான். சிரித்த வண்ணம் அந்த மனிதர் இவனை நோக்கி வருவார். இப்படி விஷயம் நடந்து கொண்டிருக்கும் போது இது பாசல்வாஹு அல் மசீஹபு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் அனுப்புவான். தஜ்ஜாலுக்கும் மசீஹ் என்று சொல்லப்படும், துடைக்கப்பட்டவன், கண் துடைக்கப்பட்டவன். ஈசானுக்கும் மசீஹ் என்று சொல்லப்படும், துடைப்பவர் என்பது கண். அவருடைய காலத்தில் நோய் பிடித்தவர்களை அவர்கள் தடவி விட்டால் நோய் குணமாகிவிடும். அதனால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மசீஹ் என்று பெயரை வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா மரியமுடைய மகன் மசீஹை உலகத்துக்கு அனுப்புவான். எங்கள் மனாரத்தின் பைபா சரத்தை டமஸ்க சிரியா நாட்டின் தலைநகரம் இருக்கிறது, அதன் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு பள்ளியில் வெள்ளை மினாராவிலே அவர்கள் இறங்குவார்கள். பைல மஹூதத்தை குங்குமம் கலர் போடப்பட்ட இரண்டு துணிகளில் சுருட்டப்பட்டவர்களாக வருவார்கள். வாதே கப்பை அதிமுகத்தி மடத்தை இரண்டு மடத்துகளின் இரட்டைகளுக்கு மேல் தங்கள் கைகளை வைத்தவாறு வானத்தில் இருந்து இறங்கி வருவார்கள். இறங்கும் போது தலையை குனிவார்கள், தலையை உயர்த்துவார்கள். அப்போது அவருடைய தலையிலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக வடியும். அதை பார்த்தால் அது மாணிக்கங்களை போன்று முத்துகளை போன்று தெரியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறங்கும் போது அவர்களுடைய அந்த வாடை எந்த அளவு தூரத்துக்கு வீசுகிறதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா காதிர்களும் மரணித்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இப்ப இலத்துலுபு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி இந்த தஜ்ஜாலை சேருவார்கள். அவனை பிடித்துக் கொள்வார்கள், பிடித்து அவனை கொண்டு விடுவார்கள். இந்த லுத்து என்ற இடம் இப்போது இஸ்ரவேலில் இருக்கிறது. பைத்துல் மக்தஸுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், ஒரு நகரம் லுத்து. இந்த இடத்தில் தஜ்ஜால் போய்கொண்டிருக்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிரியாவிலே இறங்கி விரட்டி சென்ற அந்த இடத்தில் அவனை பிடித்து அவனை கொண்டு விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சும்மா யாத்தி ஈசா இப்னு மரியம் கௌமன் அது அசமகமுல்லாஹும். இந்த தஜ்ஜாலில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றிய முஸ்லீம்கள் ஓடி போய் ஒரு மலையில் இருக்கின்றார்களே, அந்த இடத்தை நோக்கி வருவார்கள். வீட்டாரிக்கலாம் வந்து அந்த முஸ்லீம்களுடைய முகத்தை தடவி விடுவார்கள். இவர்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்க போகின்ற அந்தஸ்துகளை பற்றி சொல்லுவார்கள். இப்படி வீட்டாரிக்கலாம். அவர்களும் அந்த முஸ்லீம்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஈசா ஈசா நடித்து அல்லாஹ் அவர்களால் வழி இழக்குவான். எப்படி? அது அழகிட்டு என்னுடைய ஒரு படைப்பை நான் வெளியாக்கி விட்டேன். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு யாருக்கும் சண்டை பிடிக்க முடியாது, அவர்களை எதிர்த்து போராட முடியாது. அப்படி சக்தி வாய்ந்த ஒரு படைப்பை நான் ஒரு பட்டாளத்தை அனுப்பியிருக்கின்றேன் வருகின்றார்கள். எனவே அவர்கள் எனவே இந்த முஸ்லீம்களை அழைத்துக் கொண்டு இந்த சூழல மலைக்கு அவசரமாக செல்லுங்கள் என்று கட்டளை விடுவான். உடனே ஈசா நபி அவர்களை அழைத்துக் கொண்டு போய்விடுவார்கள். பிறகு யாஜூர் மாஜூர் என்ற கூட்டத்தை அந்த அனுப்பி வைக்கின்றான். இவர்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் தண்ணீர் வழிவது போன்று கூட்டம் கூட்டமாக வருவார்கள். யாஜூர் மாஜூர் இவர் தவறியா வரும்போது சிரியாவுக்கு வருவார்கள். அங்கு பெரிய ஒரு குளம் இருக்கும், பெரிய ஒரு குட்டை, அதில் நிறைய தண்ணீர். அதை அப்படியே குடித்து விடுவார்கள். மாசிங்கா அதில் இருக்கக்கூடிய அணை எல்லா தண்ணீரிலும் உறிந்து விடுவார்கள். பின்னால் வருபவர்கள் வந்து பார்ப்பார்கள். இப்ப எப்பொழுது மாற்றமா இதிலே முன்பு தண்ணீர் இருந்தது, தண்ணீரை காணவில்லை என்று சொல்வார்கள் பின்னால் வரக்கூடியவர்கள். அப்படி அந்த முழு தண்ணீரிலும் அவர்கள் முடிந்து விடுவார்கள். இப்படி இருக்கும் போது அடையும் அந்நகம் அல்லாவிட்டால ஒரு வகையான குழுக்களை அவர்களை கழுத்திலே அல்லாவிட்டால படைத்து விடுவான். உடனே அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த யாஜூது மாஜூதுகள் அனைவரும் அந்த குழுக்களின் மூலம் அப்படி கொல்லப்பட்டு விடுவார்கள். பெருத்த ஒரு கூட்டம் அப்படி அனைவரும் மாண்டு விடுவார்கள். சும்மா பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விசுவாசிகளை அழைத்துக் கொண்டு மலையிலிருந்து பூமிக்கு இறங்கி வருவார்கள். வந்து பார்த்தால் பூமியிலே எங்கு பார்த்தாலும் புணமும் பிணம் கிடக்கும், இதே போன்று நிற்க முடியாத அளவு வாடை அளிக்கும் என்று மறுக்கின்றார்கள். உடனே ஈசா நபியும் முஸ்லீம்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள். நிற்க முடியாது. அப்போது அல்லாஹ் சில பறவைகளை அனுப்புவான். நீண்ட கழுத்திலே வந்து அமிருகும் அந்த முழு பிணங்களையும் தூக்கி கொண்டு போய் பட்டத்துலகமும் ஒரு பக்கத்திலே கொண்டு போய் அனைத்து எழுந்துவிடும். இப்போது பூமி காலியாகிவிடும். சும்மா இருக்கிறான் மட்டன். உடனே அல்லாஹால மலையை இறக்குவான். எந்த ஒரு குடிசையும் தப்பாது. ஒவ்வொரு குடிசைக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் அந்த மலை தண்ணீர் போயே செய்யும். போய் அந்த பூமி அப்படியே கழுவி துப்பர் வாசிக்கிறோம். ஒரு தெளிவான ஒரு வெள்ளை வெளியேற நிறத்தில் அந்த பூமியை அந்த மலையை கொண்டு வந்துவிடும். சும்மா எப்பாவது பிறகு அல்லாவிடம் இருந்து கட்டளை வரும் பூமி. எப்படி அஞ்சு சமரசு கனி வர்க்கங்களை எல்லாம் வெளியாக்கு, வரக்கட்டைக்கு உன்னுடைய வரக்கட்டுகளை வெளியாக்கு என்று சொல்லப்படும். பார்த்தால் உடனே பூமியிலிருந்து கனி வர்க்கங்கள் வெளியாகும், பல கனி வரைகள். இப்ப எவ்வளவு உண்மானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அளவு ஒரு மாதுளம் கனி இருக்கும் என்றால் பெருத்த ஒரு கூட்டம் ஒரு கனியை சாப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு அதற்கு மிகவும் பெரிதாக இருக்கும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியாக இருந்து கொண்டிருக்கும் போது இது பாசல்லாஹு ரீஹன் தய்யிபன், ஒரு மனமான ஒரு காற்றை அல்லாஹு தஆலா அனுப்புவான். அது வந்து ஒவ்வொரு மூமின் முஸ்லீமுடைய ரூஹையும் கைப்பற்றிவிடும் அந்த காட்சி. அப்போது மனிதர்களிலே மிக கெட்டவர்கள் தான் இந்த மூமின் இருப்பார்கள். மூமின் முஸ்லீமுடைய ரூஹெல்லாம் கைப்பற்றப்பட்டுவிடும். மோசமான மக்கள் மட்டும்தான் இந்த பூமியில் இருப்பார்கள். எப்படி கழிவுகள் மக்களுக்கு மத்தியில் வெட்கம் இல்லாமல் பெண் கழிவுகளோடு அதை உடலுறவு கொள்ளுமோ, அதேபோல் இந்த மக்கள் பாறையிலே பெண்களோடு நடந்து கொண்டிருப்பார்கள். அடையும் தப்பும் அவர்கள் மீதுதான் மறுமையினால் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இதே போல அபூ சாயித் அல் குதரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஹத்தஸனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் ஹதீஸன் தவீலன் அன் தஜ்ஜால். தஜ்ஜாலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஒரு உரையை ஆற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த விஷயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், தஜ்ஜால் வருவான், ஆனால் அவன் மதீனாவுக்குள் நுழைய மாட்டான். அங்கு நுழைய விடாமல் அவனை மலர்கள் தடுத்துக் கொண்டிருப்பார்கள். மதீனாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்துக்கு அவன் செல்வான். அந்த நேரத்தில் மனிதர்களிலே மிகச்சிறந்த ஒரு விசுவாசி அவனை நோக்கி வருவார். அல்லது வந்து சொல்வார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த அந்த தஜ்ஜால் நீதான், நான் சாட்சி பாடுகிறேன் என்று சொல்வார். உடனே அங்கு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்பான், இவரை நான் கொலை செய்து திருப்பி இவரை உயிர்ப்பித்து எழுப்ப வைத்தால் நீங்கள் என்னை நம்புவீர்களா, அதற்கு பிறகும் என் மீது நீங்கள் சந்தேகப்படுவீர்களா என்று கேட்பான். இப்ப எப்போதும் நல்லா இருப்பவர்கள் சொல்வார்கள் இல்லை, அதற்கு பிறகு எப்படி சந்தேகம் வரும். உடனே அவரை ரெண்டு துண்டாக வெட்டி விடுவான். சும்மா பிறகு அவரை வீர்ப்பிப்பான். அவரை எழுப்பி எழும் அவர் சொல்லுவார், வருவார் மா குஞ்சு சீத்த பத்தும் அச்சத்த பக்தியரத்தன் நீங்கி அல்லார். இதற்கு முன்னால் உன்னை பற்றி எனக்கு இருந்த நம்பிக்கையை விட இப்போது எனக்கு மிக உறுதியான நம்பிக்கை வந்துவிட்டது. நீ தச்சாதான் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அவனை வெட்டுவானே ரெண்டாக வெட்டுவான் என்று. இப்போது என்னை வெட்டி உயிர்ப்பித்து விட்டாய், எனவே நீ தஜ்ஜால் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் சொல்லுவார். தஜ்ஜால் அந்த அப்துலம் மீண்டும் அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்வான். பதா விசந்தது அது, ஆனால் அவருக்கு முடியாமல் போகுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். இதுவும் சஹீஹ் முஸ்லிமிலே வந்திருக்கக்கூடிய சரியான ஒரு விசுவாசியான ஒருவர் அவனை நோக்கி செல்வார். அங்கு இருப்பவர்கள் கேட்கிறார்கள், எங்கு செல்கிறேன். இப்போது வெளியாக இருக்கக்கூடிய இந்த தஜ்ஜாலை நோக்கி நான் செல்கிறேன் என்று சொல்வார். அவமாற்றினா, நீ எங்களுடைய ரப்பை விசுவாசம் பண்ண மாட்டீரா என்று கேட்பார்கள். ரப்புனா தஜ்ஜாலே, தஜ்ஜால் அவங்கள அவர்களுடைய ரப்பு. சொல்வான், எங்களுடைய ரப்பு எங்களுக்கு தெரியும், அவன் மிக தெளிவானவன், இவனை போல ஒருவன் செய்யாதவன் அல்ல. இப்ப எப்போது சொல்லுவார்கள், இவரை கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். இப்ப எப்போது பாவம் இவ்வாறு அதில் சிலர் சொல்லுவார்கள், இல்லை அதைக்கும் ரவுக்கும் அவன் தப்பு அகதன் தூணமும் நாங்கள் வரும்போது எங்களுக்கு அவன் சொல்லவில்லை என்னுடைய ரப்பும், யாரையும் நீங்கள் கொல்லக்கூடாது, நான் தான் என்னுடைய கையால் கொள்ள வேண்டும் என்று. இப்ப என் தலை போல வீரர் தஜ்ஜால் உடனே இவரை எடுத்துக்கொண்டு தஜ்ஜால் இடத்தில் செல்வார்கள். தஜ்ஜாலை இந்த விசுவாசி கண்டதும் சொல்லுவார், அங்கு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து, யார் யுகன்னார் மக்களே, ஹாஜர் தஜ்ஜால் அல்லது லக்கர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தஜ்ஜால். உடனே தஜ்ஜால் கட்டளையிடுவான், இவரை அடித்து வெட்டி கொள்ளுங்கள். உடனே அந்த மக்கள் எல்லாம் போட்டு அவரை அடிப்பார்கள். அந்த நேரத்தில் தஜ்ஜால் கேட்கின்றான், என்ன இப்போது என்னை நம்புகிறாயா என்று. உடனே சொல்லுவார், அன்சல் மசீஹுல் கத்தா, நீ ஒருவன் தெரியாத நீ பொய்யன் என்று அந்த முஸ்லீம் சொல்லுவார். உடனே தஜ்ஜால் கட்டளையிடுவான், அவருடைய தடையில் வாழை வைத்து இரண்டு துண்டாக கிடைக்கப்படும். பிறகு தஜ்ஜால் வந்து அந்த இரண்டு துண்டுகளுக்கு இடையிலே நடந்து செல்வான். சும்மா இருக்கும், பிறகு சொல்வான் எழுந்திரும். உடனே அந்த மனிதர் எழுந்து விடுவார். இப்போது என்னை விசுவாசம் கொள்கிறாயா, உன்னை கொன்று உன்னை உயிர்ப்பித்திருக்கிறேன், எனவே நான் நம்பு என்னை நம்பு என்று சொல்வான். சொல்வார்கள், எனக்கு முன்பு இருந்ததை விட இப்போது தெளிவு கூடுதலாகிவிட்டது, நல்ல தெளிவாகிவிட்டது, நீ தஞ்சா பொய்யன் கஜாதன். சும்மா எப்போது வாங்கினார் மக்களை பார்த்து சொல்வார், நீங்கள் பயப்படாதீர்கள், இவன் உங்களை இப்படி செய்வான் என்று நீங்கள் நினைத்து இவனை நம்பி விடாதீர்கள். எனக்கு பிறகு வேறு யாரையும் இவன் கொல்ல மாட்டான், நபி அவர்கள் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னார். தஜ்ஜால் அவரை பிடித்து தூக்குவான், மீண்டும் அவரை கொள்வதற்கு, ஆனால் அவனால் முடியாமல் போய்விடும். அவரை இரண்டு கால்களையும் கைகளையும் பிடித்து தூக்கி வீசுவான் நரகத்திலே. மக்கள் நினைப்பார்கள் இவனை நரகத்திலே தூக்கி போட்டு விட்டான் என்று. ஆனால் அவன் எழுதப்பட்டது சொர்க்கத்தில் என்னது செல்லவா அவரை சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், உலகத்திலே தியாகம் செய்த தியாகிகள் இருக்கிறார்களே அவர்கள் மிகப்பெரிய தியாகம் இந்த மனிதன் தான் என்று சொன்னார்கள். எவ்வளவு தியாகிகள் உலகத்தில் உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள், அந்த தியாகிகளிலே மிகப்பெரிய தியாகி இந்த மனிதன் சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தலைப்புல கேள்வி பதிலும் இருக்கிறது, யாருக்காவது எங்களுடைய இந்த மார்க்க விஷயங்களில ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்க ஒரு தாளை எழுதி இங்கே அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு இன்ஷால்ல அதுக்குரிய பதில்கள் புராணத்துடைய தரப்படும். இந்த தஜ்ஜால் சம்பந்தமாக இன்னொரு ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிமில் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் தஜ்ஜால் தோன்றி 40 நாட்கள் அவன் தங்கியிருப்பான். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வானத்தில் இருந்து இறக்குவான். ஈசா நபியுடைய தோற்றம் எப்படி என்றால் உருவத்துக்குள் மசூத் என்ற அவரது சஹாபியை போன்று இருப்பார்கள். பயத்துபு ஈசா இந்த தஜ்ஜாலை தேடி சென்று பயுகுலிக்குபு அவரை கொண்டு விடுவார்கள். சும்மயம் அசினி, பிறகு 7 வருடங்கள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதாவது அந்த காலத்தில், அந்த 7 வருட காலத்தில் மக்களுக்கு மத்தியில விரோதம் குரோதம் போட்டி பொறாமை எதுவுமே இருக்காது. வேதாதீசில வருகின்றது, ஆடு மாடு இதெல்லாம் புலி சிங்கங்களுக்கு மத்தியில நின்று ஒன்றாக மேலும். இதே போன்று பிள்ளைகள் பாம்புகளை கையிலே தூக்கி விளையாடுவார்கள், கடித்தார்கள். மக்களுக்கு மத்தியில எந்த போட்டி பொறாமையும் இருக்காது. இப்படி 7 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சும்மா இருக்கிறதா, பிறகு சிரியா நாட்டு பக்கத்தில் இருந்து ஒரு குளிர்ந்த காற்றை அனுப்புவான். ஈமான், அந்த காற்று வரும்போது இந்த பூமியில் கடுகு பிரமாணம் எவருக்கு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் அனைவரையும் அந்த காற்று அவருடைய ரூஹை கைப்பற்றிவிடும். ஈமான் உள்ள எவருமே இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். ஒருவர் ஓடி போய் மறைத்து புகுந்தாலும் அந்த காற்று உள்ளே அவர்கள் ரூஹை கைப்பற்றிவிடும். அப்போ இந்த பூமியில் மிக கெட்ட மோசமான மக்கள் இருப்பார்கள். முன்கள் அவர்களுக்கு நலவு எது என்றும் தெரியாது, கெடுதி எது என்றும் தெரியாது. அந்த நேரத்தில் செய்த மற்றவர்களும் செய்தான் செய்தான் அவர்களிடத்தில் வருவான். சொல்வான், அலா தஸ்தஜீபூன், எனக்கு கட்டுப்படுவீர்களா என்று கேட்பான். இப்ப எப்போதும் நம்மா தகமுறுனா என்ன ஏவ போகிறீர்கள்? உடனே சொல்வான், இப்ப அமுருகும் விவாதத்தில் அவசான், நீங்கள் இந்த சிலைகளை வணங்குங்கள் என்று சொல்லுவான், கட்டளையிடுவான். விற்பகும், அந்த காலத்தில் நல்ல செழிப்பா இருக்கும், உணவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. சல்லல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி இருக்கும் போது சும்மா யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர், சூர் ஊழப்படும். அந்த நேரத்தில் தான் முதலாவது சூர் ஊழப்படும். உடனே மக்கள் அடித்துக் கொண்டு விடுவார்கள். சும்மா யுரிஸுல்லாஹ் மத்தரன், பிறகு அல்லாஹு தஆலா மழையை அனுப்புவான். சும்மா யுன்ஃபகு ஃபீஹி உக்ரா, பிறகு இன்னொரு சூர் ஊழப்படும். ஃபஇதாஹும் கியாமுன் யன்ஸுரூன், அப்போ எல்லா மக்களும் கபர்கள் என்று வெளிந்து நின்று கொண்டிருப்பார்கள். சும்மையப்பால் பிறகு சொல்லப்படும், ஏழையுகன்னால் மக்களே ஹலுமு, வாருங்கள் இலா ரப்பிக்கும், உங்கள் ரப்பை நோக்கி. வகிப்பூவும் இன்னமும் மக்கூறும், வந்து நில்லுங்கள், அனைவரிடத்தின் கேடுகளுக்கு கற்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுவான். இதான் வறுமையினால் ஏற்படக்கூடிய அந்த கடைசி கட்டம். சும்மா எப்பால் பிறகு அல்லாஹு தஆலா சொல்லுவான், அக்ரிஜு பாஸன்னா, நரக வாசிகளை வெளியாற்றுங்கள் என்று சொல்லுவான். உடனே அங்கு கேட்கப்படும், எத்தனை பேர்கள் நரக வாசிகள், எத்தனை பேர்கள் சுவர்க்க வாசிகள், எப்படி திணிப்பது என்று கேட்கப்படும். பையப்பால் மின் குல்லி அல்பின் அல்லாஹ் சொல்லுவான், 1000 பேர்களை எடுத்தால் அதிலே 999 பேர் நரகம், 1 மனிதர் சொர்க்கம். இப்படி பிரியுங்கள் என்று சொல்வான். இப்படி சொன்னவுடன் அங்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய தலை முடிகள் எல்லாம் பழுத்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 1000 பேர்ல 999 நரகங்க உடனே வாலிபர்களுடைய முடிகள் எல்லாம் பழுத்து விடும் அச்சத்தினா என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல ஒரு உண்மையை நீங்க வழங்க வேண்டியிருக்கு. அதாவது இன்னைக்கு உலகத்துல நாங்க பார்க்கிறோம், எத்தனையும் இஸ்லாமிய போர்வையில பல ஜமாத்துகள் இருக்குது. இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே இந்த தஜ்ஜாலை பற்றி சொன்ன போன்று இப்படி பல பிரிவுகளும் தோன்றும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஜமாத்துகள் இருக்குது, நாங்க பார்க்கிறோம். அப்ப இருக்கு மத்தியில ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு அமைப்பு இருக்கு. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்துட்டு ஒரு ஹக்க மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கு. என்ன ஹக்கு? குர்ஆன் சஹீஹான ஹதீஸ், இவ்வளவுதான். இந்த ரெண்டும் தான் மனிதனை போர்க்கத்துக்கு விட்டு செல்லும் நாங்கள் கொள்றோம். ஆனா எங்களுக்கு வழியில் இருக்கக்கூடிய ஏழை அமைப்புகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க குர்ஆனையும் சரியான ஹதீஸ்களை சொல்றதில்ல. சரியான ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடிய கூட்டம் தோன்றிச்சு, உங்களுக்கு தெரியும். உலகத்தில் நாங்க பார்க்கிறோம், இப்ப இந்தியாவில் பேர் போன ஒரு ஆளும் ஸ்ரீ ஜெயலலிதாவுக்கு புகாரி முஸ்லீமில் உள்ள சரியான ஹதீஸ்களை எல்லாம் தனது மன உச்சை படித்து வெளியிட்டார். இப்படி செலுத்த கூட்டம் உலகத்தில் நம்பி கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு சாரா வரிப்பான ஹதீஸ்களை எல்லாம் மார்க்கம் என்று ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஜமாஅத்து முஸ்லிமின் அப்படி அல்ல. தெளிவா குர்ஆனையும் ஹதீஸ்களை அறிஞ்செடுக்கக்கூடிய அந்த வரையறுக்குள் நின்று கொண்டு எது எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ சொன்னதை நிரூபிக்கப்படுகின்ற அந்த சரியான ஹதீஸை மட்டும் நாங்கள் முன்வைக்கின்றோம். எது எது வாய்ப்பான ஹதீஸ்களாக இருக்கின்றதோ அவைகளை நாங்கள் தூக்கி எறிந்து விடுகின்றோம். இப்படி ஒரு ஹக்கை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த ஹக்கில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயம், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த உம்மத்து 73 பிரிந்துவிடும். அதில் 72 பிரிவுகள் நரகம் செல்லும், ஒரு கூட்டம் தான் சொற்கும் என்று சொன்னார்கள். இதை நாங்கள் மக்களுக்கு வலியுறுத்தி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இன்று இருக்கக்கூடிய இந்த பிரிவுகளில் ஒருவர் இருக்கக்கூடாது. அது சின்னத்து வடிவமாட்டா இருக்கலாம், சரிசாக்களாக இருக்கலாம், எந்த ஒரு அமைப்பாக இருக்கலாம், அந்த பிரிவுகளில் இருக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. பார்த்ததில் சிறுக்கள் சிறக்கக்கூடிய பிரிவுகளை விட்டு ஒழுங்கி விடு என்று சொன்னார்கள். ஒரு கூட்டம் என்று சொல்லக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனை இணைந்து கொள்ளுங்கள் என்றார்கள். இதை நாங்கள் வலியுறுத்தி மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சொல்லும் போய் சந்தேகம் வருது மக்களுக்கு. எப்படின்னு சொன்னால் அவங்களுக்குதான் இந்த ஒரு சின்ன கூட்டம் தானா சொர்க்கத்துக்கு போவோம். அல்லாஹ்வுடைய சொர்க்கம் எவ்வளவு பெருசு, அதுல இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சின்ன கூட்டம் தானே சொர்க்கம் போகணும்னு சந்தேகத்தை கிளப்புறாங்க. இப்ப இந்த ஹதீஸ் என்ன செய்யுது பாருங்க, கரீபுல் முஸ்லிமினுடைய ஹதீஸ் தான் இது. இது 7307 ஹதீஸ் எண். இதுல எதையும் நாங்க மறைச்சது நீங்க எடுத்து பாருங்க. அப்ப மறுமையில கூறுவதப்பட்டு எல்லா அனைத்து மக்களும் விருப்பப்பட்டதற்கு பிறகு அல்லாஹால சொல்லுகின்றான். இன்னொரு ஹதீஸ்ல வந்து ஆத நபியை பார்த்து சொல்லுவான், ஆதமே நரக வாசிகளையும் சொர்க்க வாசிகளையும் பிரிந்தது. அவர்கள் கேட்பார்கள், யாரெல்லாம் எப்படி பிரிப்பது? அதான் ஆயிரத்தில் ஒரு 1000 பேர் எடுத்தா 999 நரகம் ஒன்று சொர்க்கம். அப்ப இப்படி கணக்கு பார்த்தா கொஞ்சம் கூட்டம்னா சொர்க்கம் போறது. இப்ப நாங்க நினைக்கிறது போல இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் அவங்க எல்லாரும் கலிமா சொல்லியிருக்கிறாங்க, நாங்க எல்லாரும் சொர்க்கம் என்று சொன்னால் முதலாவது இந்த ஹதீஸு போய் ஆகிடும். அப்ப அது ஹதீஸ் இல்லைன்னு முடிவு எடுக்கணும். சரி, இந்த சனியில் முஸ்லீம்களோட ஹதீஸ் என்ன தெரியுது? இது யாருக்கும் தந்தவேடா இந்த ஹதீஸ மறுத்தவேடா சரியான ஹதீஸ். அப்ப இதை பிடிச்சாங்க, 1099 நரகம். அப்ப அதிகமான மக்கள் நரகம் இல்ல வந்திருக்குது. அப்ப 72 நரகம் ஒண்ணு சொர்க்கம் என்று சொன்னது சரிதானே? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை இந்த ஹதீஸ் நீக்கி வைக்கிறது. அப்ப இது சஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய இந்த தஜ்ஜால் சம்பந்தமாக வந்த ஹதீஸ் ஒரு இறுதி ஹதீஸ். அடுத்ததாக இந்த தஜ்ஜால் பற்றி இறுதியாக கடைசியாக ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு வாசித்து இதை முடித்துக் கொள்கிறேன். இதற்கு பிறகு இன்னொரு தலைப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டால் தஜ்ஜால், இந்த தஜ்ஜாலுடைய சிபத்துகள், அவன் எப்படி இருப்பான், அவனுடைய கோலம் என்ன, அவன் என்ன செய்வான் என்பதை நாங்கள் இப்ப பார்த்தோம். இப்ப ஒரு கேள்வி, இந்த தஜ்ஜால் தோன்றி விட்டானா தோன்றவில்லையா, படைக்கப்பட்டு விட்டானா படைக்கப்படவில்லையா என்று ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு தனி தலைப்பாக இருந்தால அது சம்பந்தப்பட்ட ஹதீஸை நாங்கள் வாசித்து காட்டுவோம் ஒரு நாளைக்கு. இதுக்கு பிறகு ஒரு இன்னொரு நாளைக்கு ஒரு தடை குறித்து அந்த ஹதீஸ் உங்களுக்கு வாசி காட்டுவோம். இப்ப இந்த தஜ்ஜால் சம்பந்தம் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் வந்து இறுதியான ஒரு ஹதீஸ். இந்த பாருங்க, இது சரியான ஹதீஸ், இது சரி முஸ்லீம் வந்திருக்கக்கூடியது. 7294 ஹதீஸ்கள் குறைவா என்று சஹாபி அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனா அலமு பிமா மஅத்தஜ்ஜால் மின், தஜ்ஜால் வரும்போது அவன் என்னென்ன எடுத்துக்கொண்டு வருவான், அவனோடு என்ன இருக்கும் என்பதை நான் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறேன். மாஹு நஹரானி எஜிரியான், அவனோடு இரண்டு ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அவன் வரக்கூடிய விடத்தில். ஒரு ஆறு கண்ணால் பார்க்கும் போது வெள்ளு தூய்மையான தண்ணீர் தண்ணீர் அதிலே ஓடிக்கொண்டிருக்கும். இன்னொரு ஆறு நீங்கள் பார்த்தால் அதிலே நெருப்பு கொதித்துக் கொண்டிருக்கும். எனவே தஜ்ஜாலை நீங்கள் காணுகின்ற நேரத்தில் அவர் உள்ளே இறங்குங்கள் என்று சொன்னால், எதை நீங்கள் நெருப்பாக காண்கிறீர்களோ அந்த ஆற்றுக்குள் போய் இறங்கி விடுங்கள், அதற்குள் நீங்கள் இறங்குங்கள். இறங்கிக் கொண்டு உபயோகம் உங்களுடைய கண்ணை பொத்திக் கொள்ளுங்கள். சும்மலை தவத்தி ஒரு அரசவோ தலையை குனிந்து பயக்கிறவோ நின்றுவோ அள்ளி குடுங்கள். பார்க்கும் போது உங்களுக்கு நெருப்பாகத்தான் தெரியும். நீங்கள் கண்ணை பொத்திக் கொண்டு தலையை குனிந்து கொண்டு உள்ளே இறங்கி அதை அள்ளி குடுங்கள். நீங்கள் அதை குடித்தால் அது குளிர்ந்த தண்ணீராக காண்பீர்கள். ஆனால் மற்றது தண்ணீரை போல் தெரியும் உள்ளது இறங்கினால் அது நரகமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நிச்சயமா இந்த தஜ்ஜால் இருக்கும் தானே, அவருடைய ஒரு கண் துடைக்கப்பட்டிருக்கும். அதை அப்படின்னு பதிவுதான், அந்த கண்ணுக்கு மேல் சதித்த தோல் தொங்கி கொண்டிருக்கும். மக்கூபுல் பல்ல அண்ணன் அவருடைய இரண்டு கண்களுக்கு இடையில் காசு எழுதப்பட்டிருக்கும். எப்படி புல்லு மோனின் காசு வகைப்பு காட்சி, அதை எழுதப்படிக்க தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவரும் எல்லா மோமின்களும் அதை வாசிப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்ப இது மிக முக்கியமான ஒரு அடையாளம். இந்த இது தஜ்ஜாலுடைய இரண்டு கண்களுக்கு இடையில் காசிர் என்று எழுதப்பட்டிருக்கும். இன்னொரு அறிவிப்பில் கபர என்று இருக்கும். கபர என்றால் நிராகரித்தவன், நிராகரித்து விட்டான். காசிர் என்றால் நிராகரிக்கக்கூடியவன் என்பது கருத்து. இப்படி எழுதப்பட்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அமைப்புகளில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமைப்புக்கும் ஏனைய அமைப்புகளுக்கும் பல வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. வணக்க வழிபாடுகள், நம்பிக்கை, அனைத்திலும் வித்தியாசங்கள். அதில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், குர்ஆன் ஹதீஸில் எந்த இடத்தில் அல்லாஹ் அவருடைய தூதர் இன்ன வேலையை செய்தால் அவன் காஃபிர், இன்ன வேலையை செய்யாவிட்டால் காஃபிர் என்று வந்திருக்கிறதோ அதை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அப்படியே சொல்லு. அதற்கு மாற்று விளக்கம் கொடுப்பதில்லை. எப்படி உதாரணம், மண் தரக்க தராத பக்கத்து கபர், யார் தொழுகை விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அப்படியே சொல்லும், பல்லத்து செய்திருப்பு நுழைந்த ஒருவர் தொழுகை விட்டால் அவர் காஃபிராகிவிட்டார், அவர் முஸ்லீம் இல்லை. இந்த உண்மையை மறைக்காமல் சொல்லிவிடுவோம். இதே போன்று சூரியன் செய்பவன் காஃபிர், குர்ஆன் சொல்லுகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூரியன் செய்து காஃபிராகவில்லை. என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அப்படியே சொல்லும். ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் யாராவது போய் ஒரு சூனியக்காரிடத்தில் சொல்லி சூனியம் செய்தாலோ தெரிவித்தாலோ அவர் செய்தாலோ தெரிவிப்பட்டால் அவர் காஃபிர். இரண்டாவது கருத்து இடம் இல்லாமல் அப்படியே நாங்கள் சொல்லிவிடுவோம். இதே போன்று ஒருவர் குறிகான இடத்திலே செல்லுகிறார், சாஸ்திரமான இடத்திலே போய் கையை காட்டி சாஸ்திரம் பார்த்தால் ஹதீஸு வந்த பிரகாரம் சபரதிமா உறுதிலாடாமா, அவன் முகமது நபி அவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விளக்கப்பட்டதை நிராகரித்த காதல் என்று வந்திருக்கு சொல்லுவோம். ஜமாஅத்தின் மீது இப்படி சொல்லும். இது ஒரு வித்தியாசம். ஆனால் எங்களை தவிர உள்ள ஏழு எல்லா அமைப்புகளும் சேர்த்து மாற்று விளக்கம் கொடுக்கிறார்கள். எப்படி தொழுகையை விட்டவன் காபிர் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் இல்லை, தொழுகையை விட்டவன் முஸ்லிம், சூனியம் செய்பவன் காபிர், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அப்படி சொல்லும். ஏழு இல்லை, சூனியம் செய்பவன் முஸ்லிமே, சாஸ்திரம் பார்ப்பவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பார்வையில் காபிர், ஆனால் ஏழு அனுப்புவர் சொல்வார்கள் இல்லை முஸ்லிம் என்று. இது பெரிய ஒரு வித்தியாசம் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் ஏனைய பிரிவுகளுக்கும். அப்ப ஒரு ஆள் கேள்வி கேட்கலாம், அப்ப நீங்களும் அவங்க மாதிரி சொன்ன என்ன வந்துட்டு சொல்லாத பாத்தீங்கன்னா முஸ்லீம், சூனியம் செய்யறாரு முஸ்லீம் தான், சாஸ்திரம் பார்க்கற முஸ்லீம் சொல்லிட்டு போனா கிடைக்கணும் முடிஞ்சது, ஏன் நாம அப்படி சொல்லுவான்னு இங்க கேட்கலாம். நாங்க ஏன் அப்படி சொல்றது இல்லைன்னு சொன்னால், அப்படி சொன்னா நாங்க காசுரா போயிருவோம், நாவும் இல்லைங்களா நரகத்துக்கு போகணும். ஏன் அல்லாஹுக்கால அல் குர்ஆன் ஒரு இடத்துல சொல்லுகின்றான், நீ உலமாக்கள் இடத்துல கேளுங்கள் இது உண்மையா பொய்யாது. அல்லாஹுக்கால ஒரு இடத்துல கூறுகின்றான், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ ஓடாயத்தை உங்களுக்கு காட்டிடுவோம், அவர்கள் தான் காட்டுவர். அப்ப அல்லாஹ் தொழுகை விட்டவன் காதிரு, சூனியம் பார்ப்பவன் செய்பவன் காதிரு, சாஸ்திரம் பார்ப்பவன் காதிரு, ஜகாத்து கொடுக்காதவன் முஸ்லிம் என்று சொல்லும் போது அல்லாஹ் தீர்ப்பு வழங்கும் போது நாம் அதுக்கு மாற்றமாக இல்லை அவன் முஸ்லீம் அவன் சொர்க்கம் போவான் என்று தீர்ப்பு வழங்கினால் நாவது இல்லா அந்த தீர்ப்பு வழங்குகின்ற நாங்கள் காதிரளாகிறோம். எனவே நாங்கள் குர்ஆன் ஹதீஸில் வந்த பிரகாரம் தீர்ப்பு வழங்குகிறோம். ஆனா பிரிவுகள் இதுக்கு மாற்றமான தீர்வு. ஆனால் இது கடைசியில பாருங்க பெரிய ஒரு சிக்கல்ல கொண்டு போய் பிரிவுகளை எப்படி தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்துல பாருங்க என்ன நடக்கும். தஜ்ஜால் வரும்போது தஜ்ஜாலை பார்ப்பாங்க ரெண்டு கண்ணு பேரில் காசு இருந்து பதிவு. அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உள்ளாவது பார்ப்பாரு காசு. அப்ப நாம இதுவரைக்கும் குர்ஆன் ஹதீஸ்ல காசு இருந்தா காசு தானே, இவன் காசு ஓடிவான் அவன் நினைச்சாங்க இவன் காசு. ஆனா ஏழு பிரிவுகள் உள்ளவங்க போவான் காசு எழுதிக்கும், அவங்கிட்ட காசு இருந்தா யாரு முஸ்லீம், இவன் காசு எழுதி முஸ்லீம் தான் அப்படின்னு அவன்கிட்ட போய் அவங்க உள்ளதை நம்புவான். நம்புனா என்ன நடக்கும், அவ வாங்க நீங்க நம்ம நாலு தீட்டி சொர்க்கன்னு போடுவான் நரகம் அப்படிதான். இப்படி ஒரு ஆபத்தை நிறுத்தி கடைசி காலத்துல. அதாவது குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்குது அந்தப்படி நடக்கிறதா உங்களை பொறுத்தட்டு விட்டுக்கிறோம். அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்று விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய எந்த தேவையுமே இல்லை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தஜ்ஜால் பிறகு வருவார், நான் இப்போது பயப்படுவதை வழிபடுக்கும் தலைவர்களை சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு நாங்க பார்க்கிற இந்த உலமாக்கள் சரியான மார்க்கத்தை மக்களுக்கு சொல்றாங்க இல்லை, சரியான ஹதீஸ்களை நான் வாய்வு பாட்டி மிக தெளிவா, அதாவது அமல்கள் செய்யறதுக்கு சோம்பேறித்தனமா உள்ள உலமாக்கள் சரியான ஹதீஸ்களை தூக்கிட்டாங்க. இதை நடக்கிறது சரியான ஹதீஸ்களை வாய்வு என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவுக்காக ஒரு தொழுகையை பூட்டி இருக்கிறான் அது விட்டு அதை மிக தொழில் வரைந்தார்கள். இப்ப ஒரு சில இடத்துல இப்படி சொல்ல விருப்பம் இல்லை, உடனே இந்த ஹதீஸ் வாயு சரியா ஹதீஸ் வாயு. யார் காலையில ஏழு அஜுவா ஈட்டங்கண்களை சாப்பிடுகிறார்களோ அவங்களுக்கு சூன்யம் பலிக்காது விஷம் பலிக்காது. இது ஒரு ஆளுக்கு விருப்பம் இல்லை, உடனே அந்த ஹதீஸ் வாயு என்று அஜிபாவை சேர்ந்தது. நமக்கு திங்கியவரை மைனாவுக்குள்ளே போகணும், அதனால இதெல்லாம் சாத்தியப்படாத விஷயம் என்று ஹதீஸ் தருகிறது. அமல் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு சிலர் அமல் செய்யறதுக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் குர்ஆன் ஹதீஸ்ல வரம்பை மீறி இல்லாத விஷயங்களை தூக்கி போட்டு கூடுதலாக செய்யறாங்க. அது நல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவங்க கோங்கேரித்தனத்துல இத்திரு தொழில் தொழுவுறையில கடமையில இருந்து விடுகிறாங்க. ஆனா நபிசல்ல கட்டளையிட்டார்கள், விற்கலாம், உங்களுடைய கடைசி தொழுகையாக விற்கலை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லா உங்களுக்கு ஒரு தொழுகை கூட்டி இருக்கிறான், அது விற்கல் சொல்லுங்கள் என்று சொன்னான். அப்ப சொல்லணும். இது சிலருக்கு ஏழாது சோம்பேறித்தனம், ஹதீஸ்ல ஆகும். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விவாதத்தில் ஆர்வம் இருக்கு, ஆனால் வரம்பை மீறிடுறாங்க. உதாரணமா ரமலான்ல 23 ரக்காய் தொழுகிறாங்க தராது, ஆர்வம், ஆனால் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? அல்லாவுடைய தூதருடைய கட்டளை 13, 11, 9, 7, 5, 3, 1 இது போல செய்து கொள்ளலாம். வரம்பு மீறக்கூடாது. உதாரணமா சுபவத்தொழுகை 4 தர முடியாது, 2 தான் வரம்பு மீறி போகக்கூடாது. அப்ப இந்த மாதிரி உலகத்தில் 2 சாதாரண இருக்கிறாங்க. சோம்பேறித்தனம் உள்ளவங்க சரியான அறிவுகளை தள்ளி விட்டுறாங்க, அமல் செய்ய விருப்பம் இல்லை. அமல்ல ஆர்வம் உள்ளவர்கள் தெரியாத காரணத்தினால வரம்பை மீறி வயதான அறிவுகளை எல்லாம் அவங்க கையெழுத்து போடுறாங்க. ஆனா ஜமாஅத்தில் முஸ்லிமே நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு செய்து சஹீஹான ஹதீஸையும் குர்ஆனையும் மக்களுக்கு முன்வைக்கிறது. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தஜ்ஜாலை பற்றி இது முக்கியமா நாங்கள் எடுத்ததற்கு காரணம், மிக முக்கியமான தெளிவுகளில் ஒருவர் இந்த தஜ்ஜால் என்ற ஹதீஸை மறுத்திருக்கிறார். இன்னும் ஒரு தெளிவு, இதற்கு மாற்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய சாலைமயங்கள் அதிகமானவர்கள் இந்த தஜ்ஜால் ஒரு மனைவிக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயங்களை உங்களுக்கு விளக்கப்படுத்தி இந்த தஜ்ஜாலுடைய நிலைமை என்ன, எப்படி வந்திருக்கு என்பதை உங்களுக்கு காட்ட வேண்டும். அத்தோடு பொதுபோக்காக இருக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி மறுமையுடைய அடையாளங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று. இந்த அமல்களின்பால் தூண்டுவது எங்களுடைய நோக்கமாகும். இதுதான் இந்த தஜ்ஜால் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு கேள்வி வருகின்றது, தஜ்ஜால் படைக்கப்பட்டு விட்டானா அல்லது இன்னும் படைக்கப்படவில்லையா என்று. அதற்குரியவரை நாங்கள் இன்றைக்கு கூடிய சீக்கிரம் 2வது பகுதியாக நாங்கள் உங்களுக்கு விளக்குவோம். யாருக்காவது கேள்விகளை சம்பந்தமாக இருந்தால் அப்படி அவசரமாக அனுப்பி வைங்க, இல்லை நேரடியாக இங்கே வந்து என்னை கேட்கிறேன்னு சொன்னாலும் கேட்கலாம் கேள்விகளை. அது என்ன கேள்விகளாக இருந்தாலும் சரி.